الله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, வாரிசுரிமை சட்டத்தில் இரண்டாவது பகுதியில் ஒரு பெண் பிள்ளைக்குரிய பங்கு என்ன என்பதை நாம் உங்களுக்கு விளக்கி சொன்னோம். ஒரு பெண் பிள்ளை இறந்தவருக்கு மகளாக, ஒரு பெண் பிள்ளை இருந்தால் என்ன சட்டம், அல்லது இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தால் என்ன சட்டம், பெண் பிள்ளைகள் வாரிசுரிமை சட்டத்தில் வருகின்ற போது அவர்களோடு சேர்ந்து வேறு யாரெல்லாம் பங்காளர்களாக வர முடியும், அந்த விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதில் ஒரு மேலதிகமான ஒரு குறிப்பு, அதாவது பங்காளர்களாக யார் வர முடியும், ஒரு பெண் பிள்ளை இரண்டு பெண் பிள்ளை மட்டும் ஒருவருக்கு அனந்தரக்காரர்களாக இருக்கின்ற போது, ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டால், தந்தை இல்லாவிட்டால், அவர்களுடைய மரணித்தவருடைய சகோதர சகோதரிகள் என்ன செய்வார்கள், பங்காளர்களாக வந்து விடுவார்கள் என்று சொன்னோம். இப்போ சகோதரர் சகோதரி என்ற விஷயத்தில் உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு சகோதர சகோதரிகள் மூன்று விதத்தில் அமையலாம். ஒன்று நேரடியாக சொந்த சகோதரன் என்று சொல்வார்கள், அதாவது அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர், அல்லது தந்தை வழி சகோதரர், தந்தை மூலமாக வந்த சகோதரர், அதாவது இவருடைய உமாவுக்கு இல்லாமல் தந்தைக்கு வேறொரு மனைவி, அந்த வேறு மனைவிக்கு பிறந்த குழந்தை இவருக்கு யார், தந்தை வழி சகோதரர், அல்லது தன்னுடைய தாய் ஏற்கனவே திருமணம் முடித்து ஒரு குழந்தையை பெற்றிருந்தால், இரண்டாம் முறையாகத்தான் தன் தந்தையை முடித்திருக்கிறார் என்றால், அல்லது அதாவது தன் தந்தையோடு வாழ்ந்த தாய் தந்தையுடைய மரணத்துக்கு பிறகு வேறொரு திருமணம் முடித்து அந்த இரண்டாம் திருமணத்தின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தால், இவருக்கும் அந்த பிள்ளைக்கும் என்ன உறவு என்றால் தாய் வழி சகோதரர்கள் என்று சொல்வார்கள். சரி, அப்போ எனவே பெண் பிள்ளைகள் பங்காளர்களாக வருகின்ற போது யாரெல்லாம் அவர்களோடு சேர்ந்து விடலாம் என்ற சட்டத்தில் சகோதர சகோதரிகள் வருவார்கள் என்று சொன்னோம். இதில் உலமாக்களுடைய ஏகமனதான கருத்து என்னவென்றால், அதாவது நேரடியான சொந்த சகோதர சகோதரிகள் அல்லது தந்தை வழி சகோதர சகோதரிகள் இவர்கள் தான் என்ன செய்வார்கள், வருவார்கள். தாய் வழி சகோதரர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வரமாட்டார்கள் என்பதை சொன்னோம். அதே போன்று சகோதரர்களே, ஒருவர் கேள்வி அனுப்பியிருந்தார், அதாவது ஒரு பெண் பிள்ளை அதாவது வாரிசு அனந்தரக்காரராக வரும்போது ஆண் பிள்ளை இல்லாவிட்டால், ஆண் பிள்ளை இல்லாவிட்டால் அந்த மரணித்த மனிதனுடைய பேரப்பிள்ளைகள், மரணித்த மனிதனுடைய பேரக்குழந்தைகள், அதாவது அவருக்கு ஒரு மகன் இருந்தார், அந்த மகன் ஏற்கனவே இறந்து விட்டார், அந்த மகனுக்கு பேரப்பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்ன பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் இறந்தவருக்கு யாராவது பேரக்குழந்தைகளாக ஆகும். எனவே மகனுடைய பேரக்குழந்தைகள் மட்டும்தான் என்ன செய்வார், மகன் வழியாக பிறந்தவர்கள் மட்டும்தான் இறந்தவருக்கு என்ன செய்வார், அனந்தரக்காரராக வருவார். அதாவது இறந்தவருக்கு ஒரு ஆண்மகன் இருந்து அந்த ஆண்மகன் மரணித்து விட்டார், அந்த ஆண்மகன் மரணித்து விட்டார், இப்போது இறந்தவருக்கு பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள், அந்த இறந்த ஆண்மகனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ இறந்தவருக்கு யார், பேரப்பிள்ளைகள், அந்த பேரப்பிள்ளைகள் என்ன செய்வார்கள், அனந்தர சொத்தில் வருவார்கள். சரி, இறந்தவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இறந்திருந்தால், இப்போ ஒருவருக்கு மூத்தாகிறாரு, அவருக்கு ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, அதில் ஒரு பொம்பளை பிள்ளை ஏற்கனவே என்ன, பெண் பிள்ளை ஏற்கனவே மரணித்து விட்டது, இப்போது ஒரு பெண் பிள்ளை தான் என்ன அவருக்கு இருக்குது, ஆனால் ஏற்கனவே மரணித்த அந்த பெண் பிள்ளைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அது யார், அதுவும் இவருடைய பேரக்குழந்தைகளா இல்லையா, இந்த பேரக்குழந்தைகள் வாரிசுக்காரர்களாக வருவார்களா என்றால் உலமாக்களுடைய ஏகமனதான கருத்து என்னென்றால் வரமாட்டார்கள். இப்போ ஒருவர் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாங்க, என்ன அது எப்படி, ஆம்பளை பிள்ளையோட பிள்ளைகள் பிள்ளைகள் மாதிரி தானே, பொம்பளை பிள்ளையோட பிள்ளைகளும் பிள்ளை தானே, என்ன அதுவும் கூட இவருடைய பேரப்பிள்ளை தானே. அதுக்கு ஆதாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா, ஃபாத்திமாவுடைய குழந்தைகள் தான் ஹசனும் ஹுசைனும், அப்படியா இல்லையா, ஃபாத்திமா நாயகனுடைய குழந்தைகள் தான் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ ரசூல்லாவுடைய வாரிசுகாரர்கள் யார், இந்த சந்ததி தானே, ஹசன் ஹுசைன் இவர்கள் தான். இப்போ மஹதி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பற்றி சொல்லும்போது நபி என்ன சொன்னாங்க, மஹதி என் குடும்பத்தை சார்ந்தவர், அல் மஹதியு மின் இஸ்ரதி, மஹதி மின் இத்ரதி, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், மின் அவுலாதி ஃபாத்திமா என்றார்கள், ஃபாத்திமாவுடைய குழந்தை வழித்தோன்றலில் வரக்கூடியவர். மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார் என்றால் ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பின்தோன்றல்ல வரக்கூடியவர் தான். சகோதரர்களே, அதாவது சட்டத்தில் வாரிசுரிமை சட்டத்தில் வரமாட்டார் என்பதற்காக அவர் குடும்பக்காரர் இல்லைன்ற அர்த்தம் அங்கே இல்லை. இப்போ வாரிசுரிமை சட்டத்தில் வராதவர் எல்லாம் குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை. குடும்பத்துக்குள்ளே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், சிலர்களை தேர்வு செய்திருக்கிறான். இப்போ ஒருவர் மூத்தா போகிறாரு, அவருடைய வாப்பா இல்லைன்னு வைங்களே, வாப்பா இல்லை, வாப்பா மூத்தாயிட்டார் ஏற்கனவே, அவருக்கு ஆண் பிள்ளைகளும் இல்லை, ஆண் பிள்ளைகளும் இல்லை, ஆனால் வாப்பட சகோதரர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அந்த வாப்பட சகோதரர் மூத்தான இவருக்கு யார், சாச்சா தானே அல்லது பெரியப்பா, சாச்சா பெரியப்பா என்ன செய்வார், பங்காளராக வருவார். சாச்சா என்ன செய்வார், பங்காளராக வருவார். சரி, வாப்பட சகோதர சகோதரிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மாமின்னு சொல்லுவோம், அப்படித்தானே. மாமிமார் பங்கில் வருவாங்களான்டா, நோவே. இப்போ கேள்வி கேட்டா, என்னடா அவர் வாப்பாவோட பிறந்த மாதிரி அவ வாப்பாவோட தானே பிறந்தா, என்ன சாச்சா வாப்பாவோட பிறந்த மாதிரி மாமியாரோட பிறந்தா அவவும் வாப்பாவோட பிறந்தவர் தானே, அப்போ அவருக்கு ஏன் பங்கு வரக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம் சகோதரர்களே. அல்லாஹ் அப்படி தான் என்ன செய்திருக்கிறான், பங்கு பிரித்திருக்கின்றான். சரி, இன்றைய தினத்தில் நாங்கள் எதை பார்க்க போகின்றோம், தந்தை. இவங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலா சூரத்து நிசால இந்த வாரிசுரிமை சட்டம் பற்றி சொல்லும் போது யாரை கொண்டு ஆரம்பிக்கின்றான், யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லித்தகரி மிஸ்லு ஹவ்வில் உன்சையின். பிள்ளைகளுடைய சட்டத்தை தான் அல்லாஹ் முதல்ல சொல்கிறான். பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆண் பிள்ளைக்கு இரு மடங்கும் பெண் பிள்ளைக்கு ஒரு மடங்கும் என்று செய்யணும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஃபஇன் குன்ன நிசாஅன், மரணித்தவர்களுக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளையாக இருந்தா, ஃபஇன் குன்ன நிசாஅன் ஃபௌகஸ்னதைன், ரெண்டு அதை விட அதிகமாக இருக்குமானால், ஃபலஹுன்ன சுலுசா மா தரக், அவர்களுக்கு மொத்த சொத்தில் மூன்றில் இரண்டு பகுதி கொடுக்கப்பட வேண்டும். ஃபஇன் கானத் வாஹிதத்தன், ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால், ஃபலஹன் நிஸ், அவளுக்கு அறப்பகுதி கொடுக்கப்படணும். அவளுக்கு சொத்தில் என்ன செய்யணும், அறவாசி அவளுக்கு போகணும் என்று அல்லாஹ் சட்டம் சொல்லிவிட்டு, அப்போ பிள்ளைகளுடைய சட்டத்தை தான் அல்லாஹ் ஆரம்பித்தான். அதை நாங்கள் ரெண்டு வகுப்பில் விளக்கி சொல்லியிருக்கின்றோம். மூன்றாவதாக அல்லாஹ் யாரை சொல்கின்றான், வலி அபவையின், பெற்றோர்கள் என்று சொல்கின்றான். லி குல்லி வாஹிதி மின் ஹும சுதுஸ், ரெண்டு பேருக்கும் ஆறில் ஒன்று என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். ரெண்டு பேருக்கும் ஆறில் ஒன்று கொடுக்கணும். எப்போ, இல்லம் யகுன் லஹு வலத், அவனுக்கு பிள்ளை இல்லாவிட்டால், ஃபஇன் கான லஹு வலத், இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால், ஃபலி உம்மிஹி ஸுலுஸ், உம்மாவுக்கு மூன்றில் ஒன்று கொடுக்கணும்னு எல்லாம் முடிச்சிட்டான். வாப்பாக்கு அப்பா எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லலை, வணக்கிச்சா. அதாவது இறந்தவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் அவருடைய அனந்தரக்காரர்களாக இருப்பார்களானால், பெற்றோர்களாகிய அந்த ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒன்று கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் இல்லாமல் பெற்றோர்கள் மட்டுமாக இருந்தால், தாய்க்கு மூன்றில் ஒன்று கொடுக்கணும். அப்போ தந்தைக்கு என்னன்னு எல்லாம் அங்கே சொல்லலை. அதனால் உலமாக்க என்ன சொல்கிறாங்க, மிஞ்சினதெல்லாம் அவருக்கு, வாப்பாவுக்கு என்ன மிஞ்சினது. சரி, வாப்பாவுடைய பங்கு என்ன சகோதரர்களே, பெற்றோர்கள் எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த சட்டத்தின் மூலமாக என்ன செய்கின்றான், நீங்கள் மௌத்தா போனால் உங்களோட சொத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பங்கு இருக்குது, பொண்டாட்டிமாருக்கு சொல்லி வச்சுருங்க இதை, சரிங்கச்சா. மரம் எல்லாத்தையும் சுருட்டி கையில் என்ன, எனக்கு எலட்டு பிள்ளைக்கு அந்த பிள்ளையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இல்லை, அது கொடுத்து தான் ஆகணும், அல்லாஹ்வுடைய சட்டம், சரிங்கச்சா. ஹைர், அப்போ எல்லாம் என்ன சொல்கின்றான், பெற்றோர்களுடைய சட்டத்தை சொல்லும்போது முதல்ல, அதாவது எங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான சில சட்டம், அதனால் தந்தையுடைய சட்டத்தை மட்டும் சொல்லுவோம். தந்தையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நாலு நிலைமைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, நம்பர் ஒன், மொத்த சொத்தும் அவருக்கு, மொத்த சொத்தும் அவருக்கு, இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, அதாவது அனந்தரக்காரர்களுக்கு வழங்கிய பிறகு எஞ்சியதை எடுப்பார், மொத்தம் இல்லை இங்கே, ஏனைய அனந்தரக்காரர்களுக்கு கொடுத்த பிறகு பேலன்ஸ் ஆகிறதுன்னு செய்வார், தந்தை எடுப்பார். மூன்றாவது பகுதி, பிள்ளைகளோடு வருகின்ற போது அந்த பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால், அந்த பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் தந்தை என்ன செய்வார், ஆறில் ஒன்று எடுப்பார், ஆறில் ஒன்று எடுப்பார். நாலாவது, பெண் பிள்ளை இருந்தால், ஆண் பிள்ளை இல்லை பொம்பளை பிள்ளை இருக்குது, இப்போ தந்தைக்கு வந்து சமயத்தில் ரெண்டு நிலைமை வரும். எப்படி, ஆறில் ஒன்று கொடுத்த பிறகு ஏதும் பேலன்ஸ் ஆகுனா பேலன்ஸும் அவருக்கு, ஆறில் ஒன்று பேலன்ஸும் அவருக்கு, சமயத்தில் பேலன்ஸ் இல்லாமல் போகும், அப்போ செய்ய வழி இல்லை. பாருங்கள் நாலு நிலைமைகள். முதலாவது நிலைமை என்ன, ஒரு தந்தை மொத்த சொத்தையும் எடுப்பார். ஒருவர் இறக்கிறார், அவருக்கு தந்தை மட்டும்தான் அனந்தரக்காரன் இருக்கிறார், உமாவும் இல்லை பிள்ளைகளும் இல்லை, வாப்பா மட்டும்தான் இருக்கிறார். வாப்பா இருக்கும்போது சகோதரர்கள் டீமில் சேர இயலாது. எப்படி மவன் இருக்கிற நேரம் சேர இயலாதோ, இதே போல வாப்பா இருக்கும் போது என்ன செய்ய முடியாது? சுபஹானல்லாஹ், பாருங்க அவருடைய பிள்ளைதானே இதுவளும். மரணித்த அவர் எப்படி பிள்ளையோ அதே போன்றுதான் அந்த மரணித்தவருடைய சகோதரர்கள் யாரு? இந்த வாப்பாவுடைய பிள்ளைகள் தான். சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வாப்பா இருக்கும் போது இவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்ப வாப்பா என்ன செய்வாரு? அவர் மட்டும்தான் அனந்தரக்காரராக இருந்தால் மொத்த சொத்தும் அவருக்கு சொந்தமாகி விடும். இது முதலாவது நிலைமை. இரண்டாம் நிலைமை என்ன சொன்னோம்? ஏனைய அனந்தரக்காரர்களுக்கு கொடுத்த பிறகு எஞ்சியதை வாப்பா என்ன செய்வாரு? வாப்பா எடுப்பார். இப்போ உதாரணமா ஒருவர் மௌத்தாகிறாரு, அவருக்கு மனைவி இருக்கிறாள், மனைவிக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகள் இல்லாட்டி நாளில் ஒன்றை கொடுக்கணும் மனைவிக்கு. இப்போ ஒரு 1000 ரூபாய் இருந்தால் 250 என்ன செய்வாங்க? மனைவி கொடுப்பாங்க. சரி, மற்ற பேலன்ஸ் 750 என்ன செய்யறது? மொத்தமும் வாப்பாக்கு. இப்போ ஏற்கனவே மொத்தத்தை எடுத்தார். ஏன்? அனந்தரக்காரர்கள் யாரும் இல்லை என்ற காரணத்தினால். இப்போ ஏனைய ஒரு அனந்தரக்காரர் வந்திருக்கிற காரணத்தினால் அவருக்கு கொடுத்த பிறகு எஞ்சியதை வாப்பா என்ன செய்வார்? மொத்தமாக எடுப்பார். அப்போ மனைவி வருகிறாள், மனைவிக்கு நாளில் ஒன்று கொடுக்கணும். எனவே ஒரு 1000 ரூபாய்னு வச்சா 250 மனைவிக்கு கொடுத்து விட்டு பிறகு என்ன செய்வோம்? மற்ற பேலன்ஸ் ஆகிற 750 அப்படியே மொத்தமாக என்ன செய்வார்? வாப்பா எடுப்பார். மூன்றாவது பகுதி என்ன சொல்கிறார்கள்? மூன்றாவது பகுதி, ஆண் பிள்ளையோடு வருகின்றார் வாப்பா. ஆண் பிள்ளையோடு வருகிறார், பெண் பிள்ளையோடு வந்தால் அதுதான் சட்டம். ஆனால் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு, அதனால் வித்தியாசப்படுத்தி சொல்கிறேன். ஆண் பிள்ளையோடு வருகின்றார், இப்போ என்ன செய்வாங்க? வாப்பாக்கு 1/6 தான் போகும். இப்போ உதாரணமாக ஒருவர் மரணிக்கிறார், வாப்பாவும் மகனும் இருக்கிறாங்க. வாப்பாக்கு 1/6 கொடுக்கணும், மற்ற பேலன்ஸ் அப்படியே தூக்கி என்ன செய்யணும்? மகனே கொடுக்கணும். சரி, மரணிக்கிறார், வாப்பா இருக்கிறார், மனைவி இருக்கிறார், மகன் இருக்கிறார். மனைவிக்கு பிள்ளை இருந்தால் 1/8 கொடுக்கணும். பிள்ளை இருந்தால் என்ன செய்யணும்? இப்போ ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் 150 ரூபா மனைவி கொடுக்கணும். பிறகு வாப்பாவுக்கு 1/6, வாப்பாவுக்கு 1/6 கொடுத்த பிறகு பேலன்ஸ் அப்படியே என்ன செய்வார்? மகன் எடுப்பார். அப்போ மகனோடு வருகின்ற போது, சரி மகளோடு வருகின்ற போது அப்பையும் வாப்பாக்கு 1/6 தான். அப்போ பிள்ளைகளோடு வந்தால் வாப்பாக்கு என்ன? 1/6 தான் கிடைக்கும். ஆனால் 1/6 கிடைத்து சமயத்தில் பேலன்ஸும் கிடைக்கும். இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு தாய் இருக்கிறாள், ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார், தாயும் இருக்கிறார், ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார். இப்போ மகள் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன சட்டம் சொன்னோம்? எவ்வளோ கொடுக்கணும்? சொத்தில் ஆஃப். இப்போ உதாரணமாக மொத்த சொத்தில் என்ன செய்யணும்? அதாவது ஒரு 1.5 லட்சம் என்றால் லேசாக பிரிப்பதற்கு மகளுக்கு என்ன செய்யும்? மகளுக்கு 75 போயிடும். அங்கால தாய் இருக்கிறார், தாய்க்கு என்ன செய்யணும்? 1/6 கொடுக்கணும். தாய்க்கு 1/6, 1/6 என்ன? 25. அப்படித்தானே? 25,000 தாய்க்கு கொடுக்கணும். இப்போ மகள் இருக்கும்போது தந்தைக்கு என்ன சட்டம்? அவருக்கும் 1/6 தான். அப்போ அவருக்கும் 25,000 கொடுக்கணும். 75 அங்கால 25 50 ஆச்சு, எல்லாம் 120. இப்போ பேலன்ஸ் இருக்கு 25. இது என்ன செய்யறது? அதுவும் வாப்பாக்கு தான். மாஷா அல்லாஹ், வாய் நிறைய பல் எடிப்பாராக இருக்கும். ஏன்னா சட்டப்படி என்ன செய்யுது? 1/6 கிடைக்குது, 1/6 கிடைக்குது. இன்னும் ஒரு பகுதி என்ன? எஞ்சியதும் என்ன செய்கின்றது? அவரு கிடைக்குது. அப்போ எனவே 1/6 கிடைத்து எஞ்சுவதும் வாப்பாக்கு சமயத்தில் கிடைக்கும். சரி, சமயத்தில் பேலன்ஸ் ஆகாது. அப்போ பேலன்ஸ் ஆகாட்டி 1/6 மட்டும் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட வேண்டியதுதான். என்ன, ஒரு 2 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்க, 2 பெண்மகள், தாய், தந்தை, இவர்கள் தான் மரணித்தவருக்கு அனந்தரக்காரர்கள். 2 பெண்பிள்ளையாக இருந்தால் என்ன கொடுக்கணும்? 3/2 கொடுக்கணும். 3/2 கொடுக்கும். இப்போ 1.5 லட்சம், 3/2 எவ்வளோ? 1 லட்சத்தை கொடுத்தாச்சு 2 மகளுக்கு. 2 மகளோ 3 மகளோ 4 மகளோ அதை அவங்க பிரித்து எடுத்துக்கொள்வாங்க. பிறகு என்ன செய்யணும்? தாய்க்கு 1/6 கொடுக்கணும். 1/6 என்ன? 25 தாய்க்கு கொடுத்தாச்சு. இப்போ வாப்பாக்கும் 1/6 கொடுக்கணும், மற்ற 25 கையில் கொடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் எனக்கு இல்லையானா பேலன்ஸ் ஆகணுமே தர்றதுக்கு, அப்படியே இல்லையா? வாப்பா பேலன்ஸும் எனக்கு வரணும்னு சொன்னால் பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ பேலன்ஸ் ஆகுனா, பேலன்ஸ் ஆகாட்டி இல்லை. சரியா? ஹைர். அப்போ தந்தையை பொறுத்த வரைக்கும் 4 நிலைமைகளில் அவர் என்ன செய்வார்? சொத்துக்களை பெறுவார். 1, தனித்து வருகின்ற போது மொத்த சொத்தும் அவருக்கு தான். ஏனைய பங்குகாரர்களோடு வந்தால் பங்குகாரர்கள், பிள்ளைகள் இல்லாமல் ஏனைய பங்குகாரர்கள் வருகின்ற போது அந்த தந்தைக்கு வந்து என்ன செய்யணும்? ஏனைய பங்குதாரர்களுக்கு கொடுத்து போக உள்ள பேலன்ஸை அவருக்கு கொடுக்கணும். பிள்ளைகளோடு வருகின்ற போது அவர் 1/6 எடுப்பார். ஆண் பிள்ளையாக இருந்தால் 1/6 மட்டும்தான். பெண் பிள்ளையாக இருந்தால் 1/6 எடுத்து சமயத்தில் பேலன்ஸும் அவருக்கு வரும். இல்லைங்க, சமயத்தில் ஆறு லோன் எடுப்பார், பேலன்ஸ் இல்லாமல் போகும், அப்போ அவருக்கு அந்த ஆறு லோன் மட்டும்தான். எனவே இதுதான் தந்தைக்குரிய நாலு நிலவரங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பங்குகளை எப்படி பிரிக்கிறது என்றதை வந்து இன்ஷால்லா இந்த ஒவ்வொரு பங்குதாரருடைய முறைமைகளை சொன்ன பிறகு இன்ஷால்லா நாங்கள் என்ன செய்வோம், அதை விளக்குவோம். இப்போ நாங்கள் பிள்ளைகளை பற்றி சொன்னோம், பிறகு மூன்றாவதாக அல்லாவே வலி அபவைன், பெற்றோர்களுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். எனவே பெற்றோர்களுடைய பங்கில் தந்தையுடைய பங்கு சொல்லப்பட்டது. இப்போ அடுத்ததாக இன்ஷால்லா அடுத்த நிகழ்ச்சியில் தாயுடைய பங்கை சொல்லுவோம். சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஆறு லோன் கொடுக்கணும், மற்ற 25 கையில் கொடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் எனக்கு இல்லையா, பேலன்ஸ் ஆகணுமே தர்றதுக்கு, அப்படியே இல்லையா? வாப்பா பேலன்ஸும் எனக்கு வரணும்னு சொன்னால் பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ பேலன்ஸ் ஆகுனா, பேலன்ஸ் ஆவாட்டி இல்லை, சரியா? ஹயர். அப்போ தந்தையை பொறுத்த வரைக்கும் நான்கு நிலைமைகளில் அவர் என்ன செய்வார், சொத்துக்களை பெறுவார். ஒன்று, தனித்து வருகின்ற போது மொத்த சொத்தும் அவருக்கு தான். ஏனைய பங்குகாரர்களோடு வந்தால் பங்குகாரர்கள் பிள்ளைகள் இல்லாமல் ஏனைய பங்குகாரர்கள் வருகின்ற போது அந்த தந்தைக்கு வந்து என்ன செய்யணும், ஏனைய பங்குதாரர்களுக்கு கொடுத்து போக உள்ள பேலன்ஸை அவருக்கு கொடுக்கணும். பிள்ளைகளோடு வருகின்ற போது அவர் ஆறு லோண்டை எடுப்பார். ஆண் பிள்ளையாக இருந்தால் ஆறு லோண்டு மட்டும்தான், பெண் பிள்ளையாக இருந்தால் ஆறில் ஒன்றையும் எடுத்து சமயத்தில் பேலன்ஸும் அவருக்கு வரும். இல்லைங்கச்சா, சமயத்தில் ஆறு லோண்டு எடுப்பார், பேலன்ஸ் இல்லாமல் போகும், அப்போ அவருக்கு அந்த ஆறு லோண்டு மற்றோர்களுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். எனவே பெற்றோர்களுடைய பங்கில் தந்தையுடைய பங்கு சொல்லப்பட்டது. இப்போ அடுத்ததாக இன்ஷால்லா அடுத்த நிகழ்ச்சியில் தாயுடைய பங்கை சொல்லுவோம். சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.